நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. செப்டம்பர் மாதம் 20 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், நேபாளத்தில் புதிய அரசியல் சாசனம் பிரகடனம் படுத்தப்பட்டுள்ளது மற்றும் போப் பிரான்சிஸ் கியூபா சென்றுள்ள விவரங்கள், வட இலங்கையில் மின்சாரம் தாக்கி ஒரு பெண் இறக்க காரணமாக இருந்த இராணுவ முகாம் அகற்றப்பட வேண்டும் என்று நடைபெற்றுள்ள ஆர்ப்பாட்டங்கள், மட்டக்களப்பு ஏறாவூர் பகுதியில் 31 பேர் படுகொலை செய்யப்பட்டு 25 ஆண்டுகள் ஆகும் நிலையில் அது குறித்த ஒரு பார்வை,
இராணுவ சீருடையில் அணிந்து வந்து சிறுவர்கள் பெண்கள் ஆண்கள் அப்படி 30 பேருக்கு மேல அந்த வெட்டி சுட்டப்படி குளியல் செய்து அடையாளம் தெரியாத மாதிரி மேலால குப்பையில எல்லாம் போட்டு எரிச்சிருந்தாங்க.
யாழ்ப்பாண சர்வதேச திரைப்பட விழா தொடர்பிலான செய்திகள், மறைந்து வரும் மங்கள இசை சிறப்பு தொடரின் 2 பகுதி,
குளக்கருவியான நாதஸ்வரம், தோற்கருவியான தவில், கஞ்சக்கருவியான கைத்தாளம், இது மூன்றும் இணைந்ததுதான் மங்கள இசையினுடைய அமைப்பாக இருக்கு. 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழ் இலக்கியங்கள்ல இருந்து நமக்கு நிறைய குறிப்புகள் கிடைக்குது.
ஆகியவை கேட்கலாம்.
வழங்குவோர் திருநாவுக்கரசு விக்னராஜா மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
போப் பிரான்சிஸ் அவர்கள் கியூபா தலைநகர் ஹவானாவில் பல ஆயிரக்கணக்கானவர்கள் முன்பு ஆராதனை நடத்தியிருக்கின்றார். அவருடைய ஆராதனை கூட்டம் நடந்த புரட்சி சதுக்கம் என்பது பல கம்யூனிச போராணி பேரணிகளை கண்ட ஓர் இடமாகும். கியூபா மக்களை பாராட்டி பேசிய போப்பாண்டவர் அவர்கள், ஆடிப்பாடி கொண்டாடுவதற்கும் நட்புடன் இருப்பதற்கும் அழகானவற்றை ரசித்துக் கொள்வதற்கும் பெயர் பெற்றவர்கள் நீங்கள் என்றார். மிகவும் உற்சாகமாக நடந்த இந்த ஆராதனை கூட்டத்தில் பேசிய அவர், ஏதாவது ஒரு கொள்கைக்கு சேவகம் செய்து கொள்வதை விட ஒருவருக்கொருவர் சேவகம் செய்வதை வரித்துக் கொள்ளுங்கள் என்று மக்களை கேட்டுக்கொண்டார். ஹவானாவில் நடக்கின்ற கொலம்பியா அமைதி பேச்சுக்களிலும் உரையாற்றியிருந்தார் போப்பாண்டவர் அவர்கள். இந்த பேச்சுக்கள் தோல்வி அடைய விடப்படக்கூடாது என்று அவர் கூறியிருந்தார். கியூ அதிபர் ராவுல் காஸ்ட்ரோ அவர்களும் கலந்து கொண்டிருந்த போப்பாண்டகையின் ஆராதனை கூட்டத்திலே எதிர்ப்பாளர்கள் சிலரும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள்.
பொருளாதார நெருக்கடியால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கும் கிரேக்கத்தில் பொது தேர்தல் வாக்களிப்பு இன்னும் 1 நேரத்தில் முடிவிற்கு வருகிறது. இந்த வருடத்தில் தற்போது 3 தடவையாக வாக்களிக்குமாறு கிரேக்கர்கள் கேட்கப்பட்டிருக்கிறார்கள். ஜூலையில் நடந்த மக்கள் கருத்தறியும் வாக்களிப்பு மற்றும் முன்னைய பொது தேர்தல் ஆகியவற்றை விட வாக்களிப்பு வீதம் குறைவாக இருந்ததாக முன்னைய சமிக்ஞைகள் காண்பிக்கின்றன. தான் எதிர்ப்பேன் என்று வாக்குறுதி அளித்த கடன் மீட்பு திட்டத்திற்கு உடன்பட்ட பின்னர் இடதுசாரி சிரிசா கட்சியின் தலைவரான அலெக்சிஸ் சிப்ராஸ் அவர்கள் அதற்கு மக்கள் ஆணை கோருகிறார். சிரிசா கட்சி முக்கிய பழமைவாத கட்சியான புதிய ஜனநாயக கட்சியிடமிருந்து கடுமையான எதிர்ப்பை எதிர்கொள்கிறது.
நேபாளத்தில் புதிய அரசியல் சாசனம் ஒன்று முறையாக நடைமுறைக்கு வந்திருக்கிறது. நாட்டில் இடம்பெற்ற உள்நாட்டு போர் முடிவடைந்து சுமார் 10 ஆகின்ற நிலையில் புதிய அரசியல் சாசனம் ஏற்பட்டிருக்கிறது. அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வருவதை குறிக்கின்ற வகையில் நாட்டின் அதிபர் ராம் பரன் யாதவ் அவர்கள் அதில் கையெழுத்திட்டார். தலைநகர் காத்மண்டுவில் கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர் அந்த சாசனத்தில் கையெழுத்திட்டபொழுது கரகோஷம் எழுப்பி தங்களுடைய ஆதரவை தெரிவித்தார்கள். இதற்கு முன்னதாக சமவெளிகள் நிறைந்த நாட்டின் தென்பகுதியிலே இன சிறுபான்மையினரைச் சேர்ந்த போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினர்களுக்கும் இடையே வன்முறையுடன் கூடிய மோதல்கள் இடம்பெற்றிருந்தன. புதிய அரசியல் சாசனம் தங்களை புறந்தள்ளும் அவர்கள் அச்சங்கொண்டிருக்கின்றார்கள்.
குடியேறிகளை ஏற்றி வந்த காற்றடிக்கப்பட்ட டிங்கி மிதவை படகு ஒன்று மற்றொரு படகுடன் மோதியதில் 13 பேர் நீரில் மூழ்கியதாக துருக்கிய கடலோர காவற்படை கூறியுள்ளது. பலியானவர்களில் 4 பேர் சிறுவர்கள் ஆவர். கணக்கில் துறைமுகத்திலிருந்து கிரேக்க தீவான லெஸ்போஸ் இல் 40 அதிகமானோரை இந்த படகு ஏற்றிச் சென்றதாக துருக்கிய ஊடகங்கள் கூறியுள்ளன. துருக்கிய கடலோர காவற்படை கலங்களும் ஹெலிகாப்டர்களும் குறைந்தபட்சம் 8 பேரையாவது மீட்டன. செயற்கைக்கோள்களை மட்டுமே பெரும்பான்மையாக விண்ணுக்கு ஏந்திச் செல்லும் புதிய வகை ராக்கெட் ஒன்றை சீனா செலுத்தியுள்ளது. லாங் மார்ச் 6 என பெயரிடப்பட்டுள்ள அந்த ராக்கெட் குறைவான அளவிற்கு மாசை வெளியேற்றும் எரிபொருளை பயன்படுத்துகிறது. 20 செயற்கைக்கோள்களை ஏந்திக் கொண்டு இந்த ராக்கெட் நாட்டின் வடபகுதி மாகாணமான ஷான்சியிலிருந்து சீறி பாய்ந்தது. இந்த புதிய ராக்கெட்டின் மூலம் விண்வெளியை கூடுதலாக பயன்படுத்தும் வாய்ப்பை சீனாவிற்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என சீன விஞ்ஞானியொருவர் தெரிவித்துள்ளார்.
பிரபல கார் உற்பத்தி நிறுவனமான ஃபோக்ஸ்வாகன் தாங்கள் வாடிக்கையாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நம்பிக்கைக்கு பாத்திரமாக முழுக்கமாக நடந்து கொள்ளவில்லை என கூறியிருக்கிறது. ஃபோக்ஸ்வாகன் மற்றும் ஆடி வாகனங்கள் விடுகின்ற புகையில் இருக்கின்ற மாசுக்களுடைய அளவு தொடர்பான சோதனைகளின் பொழுது ஃபோக்ஸ்வாகன் நிறுவனம் குறுக்கு வழிகளை பயன்படுத்தி உண்மையான மாசு அளவுகள் தெரியவிடாமல் மறைத்திருந்தது என குற்றஞ்சாட்டியிருக்கின்ற அமெரிக்க சுற்றுப்புறச் சூழல் பாதுகாப்பு நிர்வாக அமைப்பு 500,000 வண்டிகளை திருப்பி எடுக்குமாறு ஃபோக்ஸ்வாகன் நிறுவனத்தை பணித்திருக்கிறது.
இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக பன்னாட்டுச் செய்திகள். நேபாளத்தில் புதிய அரசியல் சாசனம் இன்று பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது குறித்து செய்தி அறிக்கையில் கேட்டோம். கூடுதல் தகவல்களுடன் சீவகன்.
புதிய அரசியல் அமைப்பு ஒன்றை நேபாளம் முறைப்படி ஏற்க இருந்த நிலையில் முதலில் வந்தது பெரிய கலவரம்தான். நேபாளத்தின் தென்பகுதியில் பிர்குஞ்சி நகரில் ஊரடங்கை மதியாமல் போராட்டம் நடத்திய கூட்டத்தின் மீது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் செய்ததில் குறைந்தது ஒருவராவது கொல்லப்பட்டிருக்கின்றார். இந்த புதிய அரசியலமைப்போ நேபாளத்துக்கு மதசார்பற்ற மற்றும் கூட்டாட்சி முறைமைகளை அறிமுகம் செய்கின்றது. ஆனால் நேபாளம் முன்னர் இருந்ததைப் போல ஒரு இந்து நாடாகவே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கும் ஒரு குழுவினரால் அது எதிர்க்கப்படுகின்றது. சில சிறுபான்மை இனக்குழுக்களும் இதனால் தாம் பாரபட்சமாக நடத்தப்படலாம் என்று அஞ்சுகின்றன. நாட்டின் தெற்கு பகுதியில் தரு மற்றும் மாதசி இனக்குழுக்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட போராட்டங்களால் பல வாரங்களாக நாட்டின் சில பகுதிகள் அமைதியிழந்திருக்கின்றன. அமைதியினத்தால் சுமார் 40 பேர் வரை கொல்லப்பட்டிருப்பதுடன் அதிகாரிகளால் அங்கு ஊரடங்கு சட்டமும் அமல்படுத்தப்பட்டிருக்கின்றது. பாதுகாப்பு படையினரும் அங்கு நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். பர்சாவில் பிரின்சி பகுதியில் ஆயிரக்கணக்கான மாதசி மக்கள் ஊரடங்கி மதியாது போராட்டம் செய்தார்கள். ஆயிரக்கணக்கானோர் தெருக்களில் இறங்கிய பொழுது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் செய்தனர். அப்பொழுதுதான் ஒருவர் கொல்லப்பட்டதாக பர்சாவின் மாவட்ட தலைமை அதிகாரி கெசப் ரஹேகிமே தெரிவித்திருக்கின்றார். போத்தல்கள் கற்கள் மூலம் அவர்கள் தாக்கியதாகவும் பாதுகாப்பு படையினருக்கு காயம் ஏற்பட்டதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். நிலைமை பதட்டமாகவே தொடர்கின்றது. மிகச் சிறியதாக இருந்த போதிலும் தலைநகர் காட்மண்டுவிலும் போராட்டங்கள் நடந்திருக்கின்றன. காட்மண்டுவில் கடந்த வாரம் அரசியலமைப்பு சபையின் இறுதி அங்கீகாரத்தை பெற்ற புதிய அரசியலமைப்பை அதிகாரப்பூர்வமாக அதிபர் ராம் பரன் யாதவ் பிரகடனம் செய்வதற்கு சில மணி நேரம் முன்னதாகவே இந்த வன்செயல்கள் நடந்திருக்கின்றன. நேபாள மக்களால் பல ஆண்டுகளாக நடத்தப்பட்ட போராட்டம் காரணமாகவே இந்த புதிய அரசியலமைப்பு அமலுக்கு வருவதாக பிரதமர் சுசில் குமாரவேலின் பேச்சாளர் ஒருவர் கூறியிருக்கின்றார். இது அனைத்து நேபாள சமூகங்களினதும் அபிலாஷைகளையும் தேவைகளையும் உள்ளடக்கியிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். 2006 வரை 10 உள்நாட்டுப் போரை நடத்திய மாவோயிஸ்டுகளால் புதிய அரசியலமைப்புக்கான தேவை வலியுறுத்தப்பட்டிருந்தது. 2008 தேர்தலில் வெற்றி பெற்ற மாவோயிஸ்டுகள் 240 வருடகால முடியாட்சியை ரத்து செய்தார்கள். ஆனாலும் அவர்களால் புதிய அரசியலமைப்பை கொண்டு வர முடியாமல் போய்விட்டது. முன்னர் சொன்னது போல மதசார்பற்ற கூட்டாட்சி நாடாக நேபாளத்தை பிரகடனம் செய்கின்ற இந்த அரசியலமைப்பு நேபாளத்தை 7 கூட்டாட்சி மாகாணங்களாகவும் பிரிக்கின்றது. 2,80,000 மக்களை கொண்ட நேபாளம் கடந்த ஏப்ரலில் ஆயிரக்கணக்கானோரை பறிகொண்ட பூகம்பத்தின் அழிவுகளிலிருந்து இன்னமும் முழுமையாக மீளவில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
செய்தி குறிப்பை வழங்கியவர் சீவகன். போப் பிரான்சிஸ் கியூபா மற்றும் அமெரிக்காவான பயணத்தை மேற்கொண்டுள்ளார். சற்று முன்னர் கியூப தலைநகர் ஹவானாவில் உள்ள புரட்சி சதுக்கத்தில் அவர் பிரார்த்தனை நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது அங்குள்ள திருச்சபை சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அமெரிக்காவுக்கும் கியூபாவுக்கும் இடையே மீண்டும் ஆரம்பித்துள்ள நல்லுறவு உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் எனவும் போப் அந்த பிரார்த்தனையில் தெரிவித்தார். இதுகுறித்த ஒரு செய்திக்குறிப்பு தமிழில் பிரதீபன் புனிதசீலன், உடன் பங்கேற்பு திருநாவுக்கரசு விக்னராஜா.
கியூபாவிற்கு முதல் முறையாக விஜயம் மேற்கொண்ட பாப்பரசர் பிரான்சிஸ் தலைநகர் ஹவானாவில் லட்சக்கணக்கான மக்களின் மத்தியில் பேராதனை கூட்டம் ஒன்றை நடத்தினார். இதன்போது நாட்டு மக்களுக்கு நல்லாசியை
தெரிவித்தார்.
நான் அரசியல் தலைவர்களை இந்த வழியிலே அயராமல் தொடருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். அமெரிக்கா முழுமையும் இருக்கின்ற மக்களின் நலமான வாழ்வுக்காகவும் அவர்களுடைய சாந்திக்காகவும் உழைக்க அழைக்கப்பட்டுள்ள உங்களின் உன்னதமான சேவையினுடைய சான்றாகவும் உலகம் முழுமைக்கும் இணக்கப்பாட்டின் ஓர் உதாரணமாக திகழ்வதற்காகவும் இந்த வழியிலே ஏற்படக்கூடிய எல்லா நன்மைகளையும் கட்டி எழுப்புங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன்
என்றார் பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள். நகரில் அமைந்துள்ள மறுமலர்ச்சி சதுக்கத்தில் கத்தோலிக்க மத தலைவர் நடத்திய பூசையில் கத்தோலிக்கர் அல்லாத கியூப தலைவர் ராவுல் காஸ்ட்ரோவும் கலந்து கொண்டுள்ளார். கடுமையான பாதுகாப்பின் மத்தியில் ஆராதனை கூட்டம் முதன்முறையாக கியூப மக்களின் தாய்மொழியான ஸ்பானிய மொழியில் இடம்பெற்றது. பாப்பரசரது கியூபாவிற்கான நோக்கம் குறித்து கருத்து தெரிவித்த பாப்பரசரின் வாழ்க்கை வரலாற்றை எழுதிய ஆஸ்டன் ஐவரிஜ் மேலிணக்கப்பாட்டை உறுதிப்படுத்துவதே அவரது பயணத்தின் நோக்கமாக உள்ளது என தெரிவித்தார்.
செய்திக்குறிப்பை வழங்கியவர் பிரதீபன். உடன் பங்கேற்பு திருநாவுக்கரசு விக்னராஜா. இலங்கையின் வடபகுதியில் உள்ள இராணுவ முகாம் ஒன்றை உடனடியாக மூட வேண்டும் என்று கோரி இன்று அங்கு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றுள்ளது. இதுகுறித்து நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே வவுனியா செட்டிக்குளத்திற்கு அருகில் அடப்பங்குளத்தில் உள்ள அதிரடிப்படை முகாமை உடனடியாக அகற்ற வேண்டும் என கோரி அந்த முகாமுக்கு எதிரில் அப்பகுதி மக்கள் பேரணி ஒன்றை இன்று நடத்தியிருக்கின்றார்கள். இந்த முகாமைச் சேர்ந்த படையினரால் அருகில் வசிக்கும் குடும்பம் ஒன்றின் காணியை சுற்றியுள்ள முட்கம்பி வேலியில் பாய்ச்சி இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்ற மின்சாரத்தினால் தாக்கப்பட்டு குடும்ப பெண் ஒருவர் மரணமடைந்துள்ளதை அடுத்தே இந்த பேரணி நடத்தப்பட்டிருக்கின்றது. இந்த மரணம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து மின்சாரம் தாக்கி பலியாகி போன கந்தசாமி ராஜேஸ்வரியின் சகோதரராகிய ராயப்பு ஆறுமுகம் அவர்கள் பிபிசி தமிழோசையிடம் விவரித்தார்.
இவங்களோட வீட்டுக்கு பக்கத்து வேலியில் போய் வேலிக்கு அங்கால நின்ற வேப்பங்குளந்து ஆஞ்சிருக்கிறான். ஆயும்போது அப்படி முள்ளுக்கம்பு வேலியில் முட்டுப்பட்டு கரண்ட் அடிச்சிருக்கு. அடித்த உடனே தொங்கிட்டு கிடக்க மகன் ஓடி போய் பிடிக்க போ, அவனுக்கு அடிச்சிருக்குது. அவன் செருப்பு போட்டிருந்திருப்பான் போல இருக்கு. அதோட கொஞ்சம் இதாகனு கத்தியிருக்கிறான். கத்த பக்கத்து வீட்டுக்காரங்க ஓடி வந்திருக்காங்க. ஓடி வந்து பார்க்க தொங்கி கொண்டு கிடக்க அவங்களும் கத்தியிருக்கிறாங்க. கத்த அப்புறம் இவங்க வந்திருக்கிறாங்க. இதில் வந்து கரண்ட் வந்து எஸ்டிஎஃப் கேம்லாம் இருக்குது. அங்கே பக்கத்தில் எஸ்டிஎஃப் கேம் இருக்குது. அங்கேருந்தான் கரண்ட் வந்துருக்கு. மூன்று பேர் வந்து ஆமிக்காரன் வந்து பார்த்துருக்கிறான். அடிபட்டு கிடக்க டெஸ்டரை வச்சு பார்த்துருக்குறான். கரண்ட் வந்துருக்கு. வந்த உடனே ரெண்டு பேர் ஓடி போய் கரண்டை நிப்பாடிருக்கான். நிப்பாடிட்டு அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு சொல்லியிருக்கிறான், கரண்ட் அடிபட்டுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வாகனத்தை கொண்டு வந்து ஏற்றி எங்களை அக்கலம் கொண்டு போனது ஆஸ்பத்திரி கொண்டு போனது. ஜட்ஜு வந்து இரவு வந்து பார்த்தவர், இந்த இடத்த பார்வையிட்டவர். பார்வையிட்டு கரண்டு என்ன எப்படி வந்துன்றெல்லாம் கேட்டு அவர் பார்த்துட்டு போய் நேரடியாக வந்து பார்த்தவர். கேம்ல உள்ள பொறுப்பு அதிகாரி அரெஸ்ட் பண்ணியிருக்கோம்.
என்ஆர் ராயப்பு ஆறுமுகம் அவர்கள் இன்று நடைபெற்ற இறந்த பெண்மணியின் இறுதிச் சடங்குகளில் பங்கு பெற்றியிருந்த வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவசக்தி ஆனந்தன், சார்ல்ஸ் நிர்மலநாதன் மற்றும் வடமாகாண சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் சத்யலிங்கம் ஆகியோரிடம் ஜனாதிபதிக்கும் வடமாகாண சபை மற்றும் அதிகாரிகளுக்கும் எழுதப்பட்ட கோரிக்கைகள் அடங்கிய மகஜர்களும் கையளிக்கப்பட்டிருக்கின்றன. அடப்பங்குளம் அதிரடி முகாமை அகற்றுவதற்குரிய முயற்சிகள் வடமாகாண சபையின் ஊடாக ஏற்கனவே எடுக்கப்பட்டிருப்பதாக மாகாண சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் சத்யலிங்கம் அவர்கள் கூறுகின்றார்.
மின்சாரத்தை பாய்ச்சி வேலிக்கு ஒரு பெண் இறந்தது மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயம். வடக்கு மாகாண சபை என்ற அமர்வில் இந்த பொது இடங்கள்ல அரசாங்க கட்டிடங்கள்ல பொதுமக்களுக்கு சொந்தமான கட்டிடங்கள்ல இருக்கிற இராணுவத்தினர் முப்படையினரும் வெளியேற வேண்டும் என்று ஒரு பிரேரணை ஒன்றை நாங்கள் நிறைவேற்றி அது உரிய இடங்களுக்கு அனுப்பப்பட்டது. இந்த அதிரடிப்படை முகாம் தொடர்பாகவும் நாங்கள் போலீஸ் மாதிபருக்கு நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து இந்த முகாம் அகற்றப்பட வேண்டும் என்ற கடிதத்தை நாங்கள் அனுப்பினாங்க. அதற்கு பிற்பாடு இந்த முகாமுக்குரிய காணிய போலீசுக்கு தரச்சொல்லி மாகாண சபைக்கு ஒரு அப்ளிகேஷன் ஒன்று வந்தது. அது மாகாண சபையின் ஆளுகைக்கு உட்பட்ட பிரதேசம் என்றபடியால் எங்களுக்கு வந்த அந்த அப்ளிகேஷனும் போலீசுக்கு இந்த இடத்துல தேவையில்லை என்று சொல்லி அந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது
என்றார் மாகாண அமைச்சர் சத்யலிங்கம் அவர்கள்.
வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
கிழக்கு இலங்கை சவுக்கடி கிராமத்தில் சரியாக 25 வருடங்களுக்கு முன்னர் கொல்லப்பட்ட 31 பேருக்கான நீதி இன்று வரை கிடைக்கவில்லை. அவர்களை யார் கொலை செய்தார்கள் என்பதும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று கூறுகின்றார் நமது கிழக்கு இலங்கை செய்தியாளர் உதயகுமார்.
மட்டக்களப்பு ஏறாவூர் பிரதேசத்துக்கு அண்மித்த சவுக்கடி மீனவ கிராமத்தில் பெண்கள் குழந்தைகள் உட்பட 31 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டு இன்றுடன் 25 வருடங்களாகின்ற போதிலும் தங்களுக்கு இதுவரையில் எதிர்பார்த்த நீதி கிடைக்கவில்லை என்று உறவினர்கள் கவலை வெளியிட்டுள்ளார்கள். தனது குடும்பத்தில் மட்டும் 7 பேரை தான் இழந்துள்ளதாக கூறுகின்றார் மீனவரான ஜி மரியசீலன்.
90 ஆண்டு 9 மாதம் 20 தேதி இது காலையில 8:30 அளவுல நடந்தது. இப்படி என்றால் நாங்க தொழிலுக்கு போயிட்டு வரக்குள்ள ராணுவ சீருடையில் அணிந்து வந்து வாள்கள் துப்பாக்கிகளோட வந்து சிறுவர்கள் பெண்கள் ஆண்கள் அப்படி நிறைய பேரை அந்த சந்தர்ப்பத்தில் அண்டு ஒரு 30 பேருக்கு மேல அண்டு அந்த வச்சி சுட்ட அப்படி குளியல் செய்து 2 மடுவுக்குள்ள போட்டு காட்ட அடையாளம் தெரியாத மாதிரி மேலால குப்பையில எல்லாம் போட்டு எரிச்சிருந்தாங்க. இதுல எந்த குடும்பத்துல எந்த தாய் எந்த சாப்பன் எனது மனைவி எனது தங்கைமார் எனது குடும்பத்துல 7 பேரை கிட்ட எனது குடும்பத்துல கொல்லப்பட்டார்கள். அவங்க சிங்களத்தாலையும் பேசினவங்க தமிழாலையும் பேசினவங்க தமிழால பேசினது யாரா இருக்குமென்ற நாங்க அந்த சந்தர்ப்பத்துல நாங்க கிட்ட போய் பார்க்கலாத ஒரு சூழ்நிலையாக இருந்தது. எங்கட சவுக்கடியோட சேர்ந்ததே ஒரு முஸ்லீம் போட இந்த அந்த சந்தர்ப்பத்துல முஸ்லீம்களும் தமிழருக்கும் அந்த சந்தர்ப்பத்துல கூட படுகொலையில் நடந்து கொண்டிருந்தது. அந்த சந்தர்ப்பத்துல கூட இப்படி ஒன்று நடந்திருக்கலாம் என்றது எங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கு. அதனால் ஆரண்டு தெரியாது
என்று கூறிய அவர், ஜனாதிபதி ஆணைக்குழுவிடம் சாட்சியம் அளித்தும் தங்களுக்கு எதிர்பார்த்த நீதி கிடைக்கவில்லை என்றும் குறிப்பிடுகின்றார்.
25 வருடமா போயும் இன்னும் எங்களுக்கு எழுத நீதியிலும் கிடைக்கவில்லை. ஆனா இவங்க எங்களை பொறுத்தளவில் இவங்க ஒரு பொதுமக்கள், ஒரு அப்பாவி பொதுமக்கள். இவங்க ஒரு பயங்கரவாதிகளோ அல்லது வேற வேற இதான இதுல சேர்ந்தவர்களோ இல்லை. எங்களுக்கு குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும், சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும், இவர்களுக்குரிய தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். வேற எங்களுக்கு எதுவித நிவாரணங்களும் எங்களுக்கு தேவையில்லை
என்றும் கூறிய சவுக்கடி கிராமத்தைச் சேர்ந்த ஜி மரியசீலன், தற்போது ஏற்பட்டுள்ள ஆட்சி மாற்றத்திலாவது தங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதே தமது எதிர்பார்ப்பு என்றும் அவர் குறிப்பிட்டார்.
நமது செய்தியாளர் உதயகுமார். யாழ்ப்பாணத்தில் தனித்துவமான முதலாவது சர்வதேச திரைப்பட விழா நடைபெற்று வருகிறது. நாளை முடிவடைய உள்ள இந்த விழா குறித்து நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாணத்தில் முதலாவது சர்வதேச திரைப்பட விழா ஒன்று நடைபெற்று வருகின்றது. இந்த விழாவில் போருக்கு பின்னர் தயாரிக்கப்பட்ட இலங்கையின் போர்க்கால வாழ்க்கையை பற்றிய முற்றுப்புள்ளியா என்ற திரைப்படம் முக்கியமானதாக கருதப்படுகின்றது. இந்த திரைப்பட விழா குறித்து விழாவுக்கான ஆலோசனை குழுவின் தலைவராகிய யாழ் பல்கலைக்கழக நுண்கலைத்துறையின் கலை வரலாற்று பிரிவின் சிரேஷ்ட விரிவுரையாளராகிய பாக்கியநாதன் அகிலன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
யாழ்ப்பாணத்தில் போர்க்காலத்திலும் போருக்கு பின்னுக்கும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகமும் வேற தனிநபர்களும் வந்து திரைப்பட விழாக்களை நடத்தி இருக்கணும். கடந்த 4 வருஷமா ஐரோப்பிய திரைப்பட விழாவினுடைய ஒரு அங்கமாக யாழ்ப்பாணத்துல ஐரோப்பிய திரைப்பட விழா நடத்துதல் என்பது நடந்து வருது 2011ல இருந்து. போன வருஷம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், குறிப்பா நுண்கலைத்துறை அதன் ஒரு பங்காளியாக செயற்பட தொடங்கிய போதுதான் நாங்கள் யாழ்ப்பாணத்தை மையப்படுத்திய ஒரு சர்வதேச திரைப்பட விழாவை செய்யலாம் என்ற ஒரு எண்ணக்கரு உருவானது. ஸோ அந்த எண்ணக்கருவினுடைய தொடர்ச்சி தான் இது. அப்படி பார்க்கும்போது ஒரு வகையில ஏற்கனவே செய்யப்பட்ட முயற்சிகளினுடைய தொடர்ச்சியாக வந்த முதலாவது சர்வதேச திரைப்பட விழா.
இந்த திரைப்பட விழாவில் உள்ள விசேட அம்சம் என்ன?
இந்த திரைப்பட விழாவில வந்து நாங்கள் இத்தாலி, நெதர்லாண்ட்ஸ், போலண்ட், ஸ்லோவாக்கியா, டென்மார்க், மலேசியா உட்பட்ட 14 நாடுகளில் 45 படங்களும், மிக குறிப்பாக இலங்கையில் இருந்தெடுக்கப்பட்ட தரத்தாள 23 குறும்படங்களும் திரையிடப்படுது. இதுல இன்னும் ஒரு விசேஷமான அம்சம் என்னன்னா, புலம்பெயர் தேசங்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட, தமிழர்களால் எடுக்கப்பட்ட சில படங்களும் அறிமுக திரைப்படங்களாக இந்த விழாவில பங்கேற்கும். யாழ்ப்பாண திரைப்பட விழாவின் அடிப்படையான நோக்கம் வந்து ஒரு மாற்று சினிமாவை, சுதந்திர சினிமா பண்பாட்டோட உருவாக்குதல் என்பதுதான் எங்களோட தலையாய நோக்கம். சோ அதன் உள்ளடக்கம் வெவ்வேறு வகையான விஷயங்களை பேசுது. இப்ப குறும் படங்களும் கூட தமிழர்களால மட்டும் இல்லாமல் சிங்களவர் இலங்கையில் எடுக்கப்பட்ட படங்களும் வருது. இனப்பிரச்சனை சம்பந்தமாகவோ அல்ல இன மோதல் சம்பந்தப்பட்டதாக என்று இல்லாமல் பலதரப்பட்ட கருப்பொருட்களும் இந்த திரைப்பட விழாவில் சம்பந்தப்பட்டிருக்கு.
யுத்தத்துக்கு பின்னரான யாழ்ப்பாண அல்லது அந்த பிரதேசத்து சினிமா துறையின் வளர்ச்சிக்காக அல்லது உந்து சக்தியாக ஏதேனும் ஒரு முயற்சியா?
யுத்தத்துக்கு பின்னரான என்ற எந்த சுலோகமும் எங்கள்கிட்ட இல்ல. ஆனால் கடந்த சில வருஷங்களாக நாங்கள் குறிப்பாக தமிழ் பகுதிகளில் அவதானித்த ஒரு விடயம் மிக முக்கியமான உந்து சக்தியாக இதுக்கு பின்னாலே இருக்கு. அதாவது இலங்கையிலே அதிகபட்ச குறுந்திரைப்படங்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் இருந்து எடுக்கப்படுகிறது. ஸோ யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பல இளைஞர்கள் திரைப்பட நாட்டம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக ஒரு பரந்த வேறுபட்ட சினிமா போக்குகள், மாற்று சினிமாக்கள், சித்திரிப்பு முறைமைகள் பற்றிய அறிமுகம் அவர்களுக்கு இல்லாமல் இருக்கிறது என்ற ஒரு குறைபாடு எங்களிடம் காணப்பட்டது. ஸோ அந்த வகையில் இந்த இளைஞர்களை ஊக்குவிப்பதும் சினிமாவின் பல்வகைத்தன்மையை காட்டுவதும் ஒரு வகையில் சினிமா பண்பாட்டை ஊக்குவிப்பதும் தான் எங்களுடைய பிரதான நோக்கமாகும்.
இலங்கையின் மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளது குறித்து உதயகுமார்.
கிழக்கு பிராந்திய துணை பொலிஸ்மா அதிபர் ஜு கே திசநாயக்கா போலீஸ் விசேட விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். வவுனியா பிரதேசத்தில் கடமையாற்றிய வேளை அந்த பிரதேசத்தில் புதையல் தோண்டிய சந்தேக நபர்களுக்கு உதவினார் என்ற குற்றச்சாட்டின் பேரிலே இவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த ஜூன் மாதம் இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே கோடீஸ்வர வர்த்தகர் உட்பட 4 வர்த்தகர்களும் 3 போலீசாரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் பேரில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள்.
நமது செய்தியாளர் உதயகுமார். நிகழ்ச்சியில் நிறைவாக
மறைந்து வரும் மங்கள இசை சிறப்பு தொடரின் இரண்டாம் பகுதி. தயாரித்து வழங்குபவர் சிவராமகிருஷ்ணன்.
தமிழர் பண்பாட்டின் ஒரு முக்கிய பகுதியாக திகழும் மங்கள இசை மற்றும் அத்துடன் தொடர்புடைய நாகஸ்வரம் மற்றும் தவில் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் பழமையானவை. தொடர்ச்சியாக வந்த மன்னர் ஆட்சிகளில் பல கலைகள் தழை தோங்கின. மங்கள இசையும் அதற்கு விதிவிலக்கல்ல. மங்கள இசை கருவிகள் மற்றும் அதன் இசை குறித்து ஏராளமான குறிப்புகள் தமிழகத்தின் இலக்கியம், சிற்பம், ஓவியம் என பல வழிகளில் காணப்படுகின்றன. சங்க இலக்கியத்தில் மங்கள இசை கருவிகளுக்கான சான்றுகள் பல உள்ளன என்கிறார் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தில் பல ஆண்டுகளாக ஆய்வுப் பணிகளில் ஈடுபட்டு வந்துள்ள குடவாயில் பாலசுப்பிரமணியம்.
குழற்கருவியான நாதஸ்வரம், தோற்கருவியான தவில், கஞ்சக்கருவியான கைத்தாளம், இது மூன்றும் இணைந்ததுதான் மங்கள இசையினுடைய அமைப்பாக இருக்கு. 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழ் இலக்கியங்கள்ல இருந்து நமக்கு நிறைய குறிப்புகள் கிடைக்குது. வங்கியம், பெருவங்கியம் என்று சங்க நூல்கள்ல குறிப்பிடப்படுகிற அந்த இசைக்கருவிதான் நாதஸ்வரம் என்று அறிஞர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. பிற்காலத்துல முகவீனை என்று சோழர்கள் காலத்துல ஒரு இசைக்கருவி பயன்பாட்டுல இருந்திருக்கு. அது நாதஸ்வரத்தினுடைய ஒரு வடிவம் என்று கருதுகிற நிலையும் இருக்கிறது. கல்வெட்டுகள்ல பொறுத்தவரை நாதஸ்வரத்தை பற்றிய குறிப்பு, முதல் குறிப்பு கிபி 15ஆம் நூற்றாண்டுல திருப்பதி திருமலை மற்றும் கோவிந்தராஜ பெருமாள் கோவில் கல்வெட்டுகள்ல நாகசுரம் என்ற பெயர்ல தான் குறிப்பிடுறாங்க. திருக்கோடிக்கா என்று ஒரு ஊர் இருக்கு கும்பகோணத்திற்கு பக்கத்துல. அந்த ஊர்ல திருக்கோடிக்கா சிவாலயத்து கோபுரத்துல நிறைய சிற்ப காட்சிகள் வந்து இருக்கு. அதுல ஒரு சிற்ப காட்சியில ஒருவர் நாதஸ்வரத்தை இசைக்க, ஒருவர் தவில் வாத்தியத்தை இசைக்கின்றார்.
இந்த கருவிகளின் தோற்றம் மற்றும் வடிவங்கள் குறித்தும் மங்கள இசை கருவியான நாகஸ்வரத்திற்கு அப்படி பெயர் வர என்ன காரணம் என்றும் விளக்குகிறார் இசை அறிஞரும் ஆய்வாளருமான பி எம் சுந்தரம்.
நாகஸ்வரம் எப்ப தோன்றியதோ அதற்கு சிஸ்டர் இன்ஸ்ட்ருமெண்டா தவில் பக்கவாத்தியம் வந்தது. நாகஸ்வரம் ஒண்ணுக்கு மட்டுமே பக்கவாத்தியமாக தோன்றியதுதான் தவில்ங்கிற வாத்தியம். நாகஸ்வரம் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய பெயர் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நாகஸ்வரம் என்றால் ஒரு நாக பாம்பு எப்படி அது படம் எடுத்தால் அந்த படம் எடுக்கிற தலை ரொம்ப பெரிதாகவும் வால் பகுதி சின்னதாகவும் இருக்குமோ அது மாதிரி இந்த இருக்கும் என்ற காரணத்தினால இதை சொல்றாருன்னு ஒரு அபிப்பிராயம். வழக்கத்துல நாதஸ்வரம் என்று சொல்வார்கள். ஆனா நாதம்ங்கிறது சட்டிலா உள்ளது, சூக்ஷ்மமா உள்ளது, அதனுடைய சாலிட் ஃபார்ம் தான் ஸ்வரம். சோ தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் நாதம் அண்ட் ஸ்வரம். அதனால அந்த வார்த்தை ஏற்கக்கூடியது அல்ல. நாகஸ்வரம் என்பதுதான் பழைய பெயர். நாக சின்னம் அது கூலப்ப நாயக்கன் காதல் மாம்பழ கவிச்சிங்க நாவலருடைய ஒர்க்ல அந்த மாதிரி நாக சின்னம் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் வழக்கில் மருவி நாகசுர வித்வான்கள் மத்தியில நாயனம் ஆச்சு அப்படிங்கிறது ஒரு கருத்து. ஆனால் அது தவறு. சின்னம் என்று சொன்னால் குழற்கருவி. இந்த நாகசுரம் என்கிற வாத்தியம் ரொம்ப பழமையானது என்பதுல ஒண்ணு சந்தேகமே கிடையாது. அதனுடைய பெயர்கள் ஒவ்வொரு காலகட்டத்துல மாறி மாறி வேணா வந்திருக்கலாமே தவிர அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ங்கிறது இருந்திருக்குங்கிறதுல எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை.
மங்கள இசை வாத்தியங்களை ஒத்த இசைக்கருவிகள் இந்தியாவில் மட்டுமல்ல வேறு பல நாடுகளிலும் இருந்துள்ளன என்பதற்கு பல சான்றுகள் உள்ளன என்றும் கூறுகிறார் பி எம் சுந்தரம்.
சைனா அதே மாதிரி மேற்கத்திய நாடுகள் எல்லாம் பார்த்தா கூட நாயின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். நாய் என்று சொன்னால் அது குழற்கருவி என்று பெயர் பொதுவா. அதுல இருந்து வந்ததுதான் சஷேகநாய், சொர்ணாய் என்று பல பெயர்கள் உண்டு. அதை போல வரும்போது இந்த நாய் என்பது ஒரு இனம், ஒரு வகைப்பட்ட குழற்கருவி. இந்த காரணத்தினால் அது நாயனம் என்று ஆயிருக்கலாமோ என்பதும் அறிஞர்களுடைய ஒரு எண்ணம். எவ்வாறு இருந்தாலும் இந்த நாகஸ்வரமும் அதற்கு துணையாக அமைந்த தவில் என்கின்ற வாத்தியமும் தவில பொறுத்து கூட நமக்கு பார்க்கும்போது கும்பகர்ணசிய போதார்த்தம் ராவணேன விநிர்மிதம்ங்கிறான். கும்பகர்ணனை எழுப்புவதற்காக ராவணனால் உண்டாக்கப்பட்ட ஒரு கருவி என்று நமக்கு சில ரெஃபரன்ஸ் கிடைக்கிறது. அப்படி பார்க்கும்போது இந்த தவிர்கிறதும் ரொம்ப தொன்று தொட்டு நமக்கு நாகசுரம் தோடவே கூட இருந்திருக்குங்கிறது நிச்சயமா தெரியுது. பிறகு இது ஆலயங்களுக்கு வந்தது. கற்களால் கோவில்கள் எப்போது சமைக்கப்பட்டனோ, முறையான கற்கோயில் என்பது ஏழி பல்லவா பீரியட். அப்ப வரும்போது அப்போது நாகசுரம் ஆலயங்களுக்குள் அடியெடுத்து வைத்தனர். நாகசுரம் தவில் இந்த ரெண்டு வாத்தியங்களும், இந்த ரெண்டு வாத்தியங்களும் இறைவனுடைய வழிபாட்டுக்காக ஏற்படுத்தப்பட்டது என்பதை நமக்கு பல ஆகமங்கள் ரொம்ப அழகா சொல்றது. ஆகமங்கள் வந்தப்போ நிச்சயமா அந்த நாகசுரம் தவில் இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும்.
இந்திய துணை கண்டத்தில் பெரும்பாலான கலைகள் ஆலயங்களை தழுவியே வளர்ந்துள்ளன. அதேவேளை தமிழ் இலக்கியங்களிலும் இசை குறித்த ஏராளமான குறிப்புகளும் உள்ளன. சிலப்பதிகாரத்தில் ஒலி மேலாண்மை, அதாவது ஆங்கிலத்தில் அக்கோஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் என்பதற்கு ஒரு அகராதியையே இளங்கோவடிகள் ஒதுக்கி விரிவாக எழுதியுள்ளார். அது மட்டுமல்ல, தமிழிசை மிகவும் அறிவியல் பூர்வமானதே என்கிறார் மதுரையிலுள்ள இசை ஆர்வலரும் ஆய்வாளருமான நாவண்ணா மம்மது.
குழலாசிரியன் அமைதி, அதாவது குழலோன் அமைதி அப்படிங்கறத பற்றி சொல்றாரு. சொல்லிய இயல்பினில் சித்திர வஞ்சனை புள்ளிய அறிந்து புணர்ப்போன் பண்பின் வர்த்தனை நான்கு மயலற செய்தாங்கு ஏத்திய குரல் இழி என்றது நரம்பில் ஒட்ப கேட்கும் உணர்வினாகி. குரல் இழி நரம்பு, அந்த குரல்ங்கிறது இன்னைக்கு சட்சம்னு சொல்றது, இழி அப்படிங்கிறது பஞ்சமம். ஏத்திய குரல் இழி என்றது நரம்பின் ஒப்ப கேட்கும் உடனே, அதாவது சாப்பா சட்ச பஞ்சமம் பொருந்திடுதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா இன்னைக்கு, அதை வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்றாரு. இந்த இது வந்து நமக்கு இன்னைக்கு நாகசுரமாகட்டும் வயலின் ஆகட்டும் அல்லது யாழ் என்ற வீணை கருவியாகட்டும் இந்த இலக்கணம் வந்து இன்று வரை பொருந்துகின்ற ஒரு இலக்கணம். சவுண்டுக்கு வந்து என்னென்ன அதாவது குணாம்சங்கள் இருக்கோ அதெல்லாம் இசைக்கு உண்டு. ஒலி அப்படிங்கிறதுக்கு அது அலைகளா பரவும், காத்து இருந்தா தான் பரவும், இந்த மாதிரியான இயற்பியல் கூறுகள் எதெல்லாம் வந்து சவுண்டு ஒலிக்கு இருக்கோ அது பூரா இசைக்கு உண்டு. இதை வந்து ஒரு சான்று சொல்லணும் அப்படின்னா, சிலப்பதிகாரத்துல அரங்கேற்று காதை சொல்லும் பொழுது, அந்த அரங்கேற்றம் நடக்கும் பொழுது அவர் நாட்டியத்தை பத்தி சொல்றாரு. ஆடலாசிரியன் அமைதி அப்படின்னு சொல்ற அமைதினா இலக்கணம், யாழாசிரியன் அமைதி, குழலோன் அமைதி அப்படின்ட்டு ஒவ்வொன்றுக்கும் அவர் இலக்கணம் சொல்றாரு. அப்ப அப்படி சொல்லி வரும்போது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த அரங்கு கட்டுமானம் அதனுடைய உயரம் நீளாகலாம், அப்புறம் வந்து அதற்கான திரைச்சீலைகள் ஒருமுக எழினி பொறுமுக எழினி கறந்து வர எழினி அப்படின்லாம் வந்து சொல்றாரு. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அறிவியல் பூர்வமான ஒரு அமைப்பு. அந்த காட்டுக்கருவிகள்ல புல்லாங்குழல்ல வந்து எப்படி துளையிடப்பட்டிருக்கோ அதே மாதிரி தான் நம்முடைய நாகசுரத்திலும் துளையிடப்பட்டிருக்கு. இந்தந்த விரலை பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்களோ அதே முறையில தான் இன்றும் நாகசுரத்தை நம்ம வந்து வாசிக்கிறோம்.
நாகஸ்வரம் என்பது பொதுவாகவே வெகுஜன மக்களுக்காக வாசிக்கப்படும் ஒரு இசை என்பது பரவலாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. கால ஓட்டத்தில் நாகஸ்வரமும் அதன் வடிவமைப்பும் பல மாறுதல்களை கண்டுள்ளன. இந்தியா சுதந்திரம் அடைந்து நேரு பிரதமராக பதவியேற்ற சமயத்தில் வாசிக்கப்பட்ட முதல் இசை நாகஸ்வர சக்கரவர்த்தி என்று இசை உலகில் அறியப்படும் திருவாடுதுறை ராஜரத்னம் பிள்ளை அவர்களின் இசையே என்று இந்திய அரசின் குறிப்புகள் காட்டுகின்றன. அந்த அளவுக்கு இந்திய பண்பாடு, நாகரிகம் மற்றும் அரசியலுடன் நெருங்கி தொடர்புடையது மங்கள இசை.
நேயர்கள் இதுவரை கேட்டது மறைந்து வரும் மங்கள இசை சிறப்பு தொடரின் 2nd பகுதி. தயாரித்து வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன்.
நேர்களே, மங்கள இசையின் வேறு சில பரிமாணங்கள், நாதஸ்வர வாசிப்பில் உள்ள பாணிகள் குறித்த விவரங்களை அடுத்து வரக்கூடிய சில பகுதிகளில் பார்க்கலாம். இனி ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
போப் பிரான்சிஸ் அவர்கள் கியூபா தலைநகர் ஹவானாவில் பல ஆயிரக்கணக்கானவர்கள் முன்பு ஆராதனை நடத்தியிருக்கிறார். பொருளாதார நெருக்கடியால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்ற கிரேக்கத்திலே பொது தேர்தல் வாக்களிப்பு இன்னும் 1 மணி நேரத்தில் முடிவுக்கு வருகிறது.
நேர்களே, இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.